உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜம் அகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள் திவ்யமான அவயவ சௌந்தர்யத்தையும் லாவண்யத்தையும் உடையவர். பெருமானுடைய சௌரியின் அழகே ஆழ்வார்களை ஈர்த்து அவருடைய திருக்குழலின் பேரழகுக்கு தோற்று பல நூறு பாசுரங்களை அனுகிரகித்தனர். ஆச்சாரியர்கள் மண்டியிருந்த திவ்வதேசம் கீழவீடு என்று நம் முன்னோர்களாலே கொண்டாடப்பட்ட திவ்வதேசம். வடக்கு திருமலை தெற்கு திருமலை நுடு திருவேங்கடத்தையும் திருமாலிருஞ்சோலமலையும் போற்றுவர்கள். அதேபோல மேல வீடு கீழ வீடு என்ன ஸ்ரீரங்கத்தையும் திருக்கண்ணபுரத்தையும் பாடுவர்கள். இந்த திருக்கண்ணபுரத்துக்கு எழுந்துருளின திருமங்கை ஆழ்வார் இவ்வெம்பெருமானிடத்தே திருமந்திர உபதேசத்தை பெற்றார். பஞ்சசம்ஸ்காரத்தை திருநறையூர் நம்பி பண்ணி வைக்க திருமந்திரத்தின் அர்த்தத்தை எல்லாம் சபரி பெருமாள் கூறினார். இதுக்கு நடுவில் திரு மந்திர உபதேசத்தை வயலாளி மணவாளனிடத்தே பெற்றார். அப்ப திருமங்கையாழ்வாருக்கு ரகசியத்ரயம் பெறுவதற்கு மூன்று எம்பெருமான்கள் துணை புரிந்தனர். ஒருத்தர் திருநறையூர் நம்பி, அவர்தான் பஞ்ச சம்ஸ்காரமே பண்ணி வைத்தார். வயலாளி மணவாளன் வேடுபறி உற்சவத்தின் போது திருமந்திர உபதேசத்தை கொடுத்தார். சபரி பெருமாள் திருமந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தார். இதை பெற்றுக்கொண்ட திருமங்கையாழ்வார் எட்டெழுத்து மந்திரமாம் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இந்த மந்திரத்தின் ஆழ் பொருளை தன்னுடைய பெரிய திருமொழி நூறு பாசுரங்களாலே அனுகிரகிக்கிறார். அதில்தான் முக்கியமான ஒரு பாசுரத்தை கொண்டு நேற்றும் இன்றுமாக நாம் ஒரு கருத்தை பார்த்து வருகிறோம். கண்ணபரமுன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோ என்கிற பாசுரத்தில் இந்த ஜீவன் இப்போது திருவங்கையாழ்வாராக பிறந்துள்ளது. அது இந்த பிறவியிலோ எந்த பிறவியிலோ சபரிப்பெருமாளுக்கு அடிமை. அந்த உறவு மட்டும் மாறாது. இந்த சரீரத்தோட இந்த பிறவி எடுத்திருக்கோம்னால் அதுக்கு ஒரு பெயர் உண்டு, உறவினர்கள் உண்டு. ஆனால் ஆத்மாவுக்குன்னு இருக்கிற பேரும் உறவும் யாரு? இந்த பிறவிக்கு தகுந்தா போலே பேர், அது தகுந்தா போலே அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைகள். ஆனால் சாஸ்வதமாக எந்த பிறவி எடுத்தாலும் ஒரே பேர் இருக்குமா? எந்த பிறவி எடுத்தாலும் ஒரே பந்து இருப்பரா என்று கேள்வி. அதுக்குதான் திருமங்கையாழ்வார் சமாதானம் சொல்றார். அகங்காரம் என்னும் ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் சேஷன், சேஷத்துவம் என்று கூறுகிறார். அகங்காரம்னு சொன்னால் தேகமே ஆத்மாங்கிற தப்பான புரிதல். தேகம் வேறே ஆத்மா வேறே. அனகத்தை அகமாக நினைத்தால் அது அகங்காரம். அகங்கிறது ஆத்மாவை குறிக்கும், நான் எனும் சொல். அனகம் நான் அல்லாதது எது? இந்த தேகம். அஞ்சு சேர் ஆக்கை பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அதால் ஆக்கப்பட்ட இந்த தேகம். அப்ப நான்கிற ஜீவாத்மா இந்த தேகம் அல்ல. ஆனால் நாமே தேகம், நாமே உடம்பு, நான் உயரம், நான் குள்ளம், நான் கருப்பு, நான் வெளுப்புன்னு தப்பா தானே நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் நான் சொன்னா ஆத்மாவை குறிக்கும். கருப்போ வெளுப்போ உடலைத்தான் குறிக்கும். அப்ப ஆத்மாவுக்குன்னு தனி அடையாளம். இப்ப நாம பாக்குற உயரமோ குள்ளமோ வெளுப்போ கருப்போ உடம்புக்குன்னு எடுத்தினால் அப்ப ஆத்மாவுக்குன்னு என்ன அடையாளம் இருக்கும்? அந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பாதாம் பருப்பு எடுத்து பெருமாளுக்கு தளிகை கண்டுரலை பண்ணணும். அதுக்கு மேல பாதாம் பழம் இருக்கும், அதை பிளந்தா தானே உள்ளேந்து பருப்பு கிடைக்கும். அதே போல எதை எடுக்கணும்னாலும் பலாச்சோளை எடுத்து பெருமாளுக்கு தளிகை கண்டுரலை பண்ணணும். அதுக்கு மேல பெரிய முள்ளோட தோல் இருக்கு, அதுக்குள்ள தாள் இருக்கு, அதுக்கப்புறம் கொட்டை எடுக்கணும். இது இத்தனையும் பண்ணாதானே பலாச்சுளைய தலையை கொண்டாடப்பட முடியும். அப்ப மேல இருக்கிறதெல்லாம் விலக்கி விட்டால் உள்ள இருக்கிறது என்னங்கிற உண்மை தெரிஞ்சுப்படும் இல்லையா? அதே போல ஆத்மா ஆறு, அவருக்கு பேர் என்ன, அவருக்கு பந்து யாரு, இந்த உள்ளூர் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னால் அப்ப வெளியில இருக்கிற நிறைய விலக்கி ஆக வேண்டும். வெளியில இருக்கிறது எது? ஆத்மாவை வெளியில் மூடிக்கொண்டிருப்பது தேகம், சரீரம். அந்த சரீரத்தை தான் நம்ம ஆத்மான்னு சப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் அகங்காரம். அகங்காரம்ங்கிற அழுக்க போக்கணும். மேல மூடிட்டு இருக்கிற தோலை எடுத்துட்டோம், உடலை நீக்கி பார்த்தோமானால் உள்ளூர் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் அப்பதான் புரியும். அதை என்னன்னு தெரிஞ்சுக்க வைக்கிறார் பகவான், ஆத்மஸ்வரூபம் சேஷத்வம். பகவானுக்கே தொண்டுபட்டிருக்கும் தன்மை, பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கும் தன்மை, இது ஆத்மாவுக்கு இருக்கிற ஸ்வரூபம். அப்ப ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னு கேட்டால் சேஷத்வம் என்ன? சாஸ்திர சம்ஹிதா வாக்கியம் சொல்றது, அகிஞ்சித் தரஸ்ய சேஷத்வ அனுபபத்தி. கிஞ்சித் காரம், ஒரு துளியாவது கைங்கரியம் பண்ணாமல் போனால் அந்த ஜீவனுக்கு சேஷத்துவமே நிற்காதுங்கிறது. கிஞ்சித்துன்னு சொன்னால் சிறிது, கிஞ்சித் காரம்னு சொன்னால் கொஞ்சமான கைங்கரியம் செய்தல். அதை செய்யாத போயிட்டோம்னால் அப்ப ஆத்மாவுக்கு சேஷத்துவமே நிற்காதுங்கிறார். சேஷத்துவம் போயிடும். ஏன் சொல்றாருன்னு பாருங்க, நாம ஒருத்தருக்கு சேஷம் இருந்தால் அவருக்கு தொண்டு புரிந்தாத்தான் சேஷம். நாம ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோம், 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வேணும், அதுக்கு வேலை பார்த்தா தானே கிடைக்கும். அவருக்கு தொண்டு புரிந்தா தானே கிடைக்கும். நிலத்துல நன்னா நெத்தி வியர்வை சிந்த உழைத்தா தானே மகசூல் கிடைக்கும். அதே போலத்தான் ஒரு இடமும். இங்க ஒரு வித்தியாசம் பாருங்க, முதலாளிக்கு மாசம் முழுக்க நம்ம வேலை பார்த்தால் தொண்டு புரிந்தால் அவருக்கு நான் சேஷன், 1ஆம் தேதி அன்னைக்கு அதுக்கப்புறம் சம்பளம் கொடுப்பார். எந்த முதலாளியாவது அடுத்த 30 வருஷத்துக்கு நீ வேலை பார்க்க போறே, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 120,000 ரூபாய், அது இது சம்பள உயர்வெல்லாம் போட்டு 1.5 லட்சம் ரூபாய், 30 வருஷத்துக்கு வேண்டிய 45 லட்சத்தை முதலியே வாங்கிக்கும். இனிமே 30 வருஷம் உன்னால முடிஞ்ச அளவு வேலை பாருனால் வாங்கிண்டு அடுத்த நாளே வரமாட்டோம். இதுதானே நடக்கும். இதனால ஒத்துருமே பண்றதில்ல. அவாவா 1ஆம் தேதி, அதுவும் முடிஞ்சா ஒரு தர 4-5 தேதி தள்ளி கொடுக்கணும். கொடுத்தா தான் இவனுக்கு பயம் இருக்கும், சரியா 1ஆம் தேதி வந்தா வேலை செய்யறதே நிறுத்திட்டான்னா எப்படி சம்பளம் தான் வரப்போறதுங்கிறதுக்காக. இப்படி செய்யற ஒரே ஒரு முதலாளி இருக்காரு, அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இருக்காரு, இல்லாத அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ இனிமே நம்ம ஒரு 80 வருஷம் வாழ போறோம்னால் அதுக்கு வேண்டிய சரீரம், ஆரோக்கியம், படிப்பு, வீடு வாசல், உறவுக்காரா, சாப்பாடு, இது இத்தனையும் பிறந்தன்னைக்கே கொடுத்த ஒரே முதலாளி சௌரி பெருமாள் தான். அத்தனை முதல் நாள்னா வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது மாசா மாசம் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோமா? அனைத்தையுமே குழந்தை பிறக்கும் போதே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் எப்பவான தலையை திறந்து மூளைய உள்ள புகுத்தினாளா, இல்ல சாப்பிட்டது ஜெரிக்கிறதுக்கு குடல் எல்லாம் அப்புறம் யாரான்னு உள்ள புகுத்தினாளா? ஒண்ணுமே இல்லையே, அனைத்தையும் உள்ளேயே வச்சார், பிறவி கொடுத்துட்டார், அறிவும் உள்ளேயே வச்சுட்டார், எல்லாத்தையும் கர்ப்பவாசத்தின் போதே வைத்து விட்டார். அப்ப மொத்த நம்ம வாழ போற வாழ்நாளுடைய மொத்த ஊதியத்தையும் முதல் நாள் அன்னைக்கு கொடுத்து வச்சுட்டு இவன் திரும்ப ஏதானு செய்வனா செய்வனான்னு எதிர்பார்த்து இருக்கிற ஒரே முதலாளி பகவான் ஒருத்தர் தான். அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, எப்ப முதல்லயே அத்தனையை வாங்கிட்டியோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ திருப்பி கொடுக்க வேண்டும். அப்ப இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறது இல்ல, இப்போ ஒரே எதிரியா வாங்கிடாச்சு. வாங்கின்றதுக்கு திருப்ப நாம மாசா மாசம் கொடுக்க வேண்டும். இது எப்படின்னா கொஞ்சம் மாத்தி வச்சுங்களேன், நம்மால ஆந்தனையும் போய் வங்கியிலே 1 லட்சம் ரூபாய் போட்டு வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அவ மாசா மாசம் கொடுப்பாளோ இல்லையா, அது 8% கொடுப்போமா, 7 கொடுப்போமா, 9 கொடுப்போமா, அப்படி இப்படி பார்த்து ஏதோ மாசா மாசம் அவ கொடுத்துட்டு இருப்பாளோ இல்லையோ. இப்ப பகவான் பண்ணது அப்படித்தான், அவர் நம்ம கிட்ட முதலீடு பண்ணிவிட்டார். இவனுக்கு சரீரத்தை கொடுத்துட்டேன், ஞானத்தை கொடுத்துட்டேன், இனிமே நமக்கு திவ்யதேசத்துக்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணுவான், திவ்ய பிரபந்தம்லாம் தெரிஞ்சுட்டு வருவான், மத்த பேருக்கு ஏழபாள மக்களுக்கெல்லாம் உதவுவான், அதுதான் நமக்கு இவன் செய்யற உதவி. அதுக்காக இவங்கிட்ட பணம் போட்டு வச்சிருக்கா போலே ஞானத்தையும் சரீரத்தையும் கொடுத்துட்டார். இப்ப முதல்ல இதை பெத்துனுட்டா ஒழுங்கான வங்கியா வட்டியை கொடுக்கணுமா இல்லையா? அப்படி பண்ணாமல் அடுத்த நாள் ஒரு மஞ்சள் கடுதாசி கொடுப்பா தெரியுமா, நீங்க கொடுத்தது எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அத்தோட ஆச்சரியம் இல்ல, இப்போ மஞ்சள் கடுதாசி கொடுத்து ஓடிப்பட்டா கூட தேவையில்ல. இப்போ அவர் என்ன பண்ணார், நீ கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டாச்சு செலவழிச்சாச்சு, இப்போ திரும்ப திரும்ப கோவிலுக்கு வர்றது எதுக்கு தெரியுமோ, பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், இது வேணும் அது வேணும்னு வரோமே. அப்ப பெருமாள் கேக்குறார், முதல் நாள் போட்டு வச்சேனே அது எங்கே, அதுக்கு நீ தான் வட்டி கொடுக்கணும். இதுக்கு மேல மேல வந்து இப்ப வட்டி எங்கிட்ட கேட்கறியனால் அதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற சம்பந்தம். நேர் எதிர் உலகத்தை வைத்துக் கொண்டு இதை கணிப்பதற்கே முடியாது. ஆனாலும் இந்த பெருமாள் என்ன ஆச்சரியமான அன்புடையவர்னால் அப்படி போனாலும் வா தரேங்கிறார். அப்படி ஒண்ணு மாட்டேன்னு சொல்லல, இப்போ நான் தாராளமா தரேன், வா வாங்கிக்கோ, மாசா மாசம் வாங்கிக்கோ. ஆனா மாசா மாசம் என்ன செஞ்சேன்னு பார். துளியாவது கைங்கரியம் பண்ண வேண்டுமோ இல்லையோ? தொண்டே புரியாவிட்டால் அது மனத்தால் தொண்டாக இருக்கலாம், வாயால் இருக்கலாம், உடலால் இருக்கலாம். பகவானுக்கு சங்கீர்த்தனம் பண்ணி தொண்டு புரியலாம், அத வாசா கைங்கரியம்னு சொல்லுவார்கள். உடலால உழைச்சு கைங்கரியம் பண்ணலாம், அத காய்க்க கைங்கரியம்னு சொல்லுவார்கள். தியானித்து தியானித்து பல்லாண்டு பாடி கைங்கரியம் பண்ணலாம், அதத்தான் மானச கைங்கரியம்னு சொல்லுவார்கள். மனதாலே மொழியாலே மெய்யாலே ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமான கைங்கரியம் பண்ணாத போயிட்டோம்னால் அது சேஷத்துவமே நிற்காது. என இவருக்கு நான் தொண்டாற்றுபவன் சொல்லிட்டு தொண்டன்னு சொல்லிட்டு தொண்டே பண்ணலையானால். ஆமா சாமி, நாங்க இப்ப சில பேர் பங்கஜாட்சன்னு பேர் வச்சிருக்கோம், தாமரை கண்ணன்னு பேர் வச்சிருக்கோம். அதுக்குன்னு எங்க கண்ணெல்லாம் தாமரையாட்டம் இருக்குமா? ஏதோ பெயர் வச்சுக்கணும்னா பெருமாளுக்கு பேர் தாமரை கண்ணன் இருந்தது, நானும் தாமரை கண்ணன் பேர் வச்சுட்டேன். இப்பவும் தான் சொல்றா இப்போ மைசூர் பாகுன்னு பண்ணி பெருமாள் சமர்ப்பிக்கிறோம். மைசூர்லாம் இருக்குமாண்ணா? அப்படிலாம் அதுக்குள்ள இருக்காது இல்லையோ? அதே போல என்ன சொல்றான், சேஷன் சேஷன்னு நமக்கு பேருனால் அதுக்குன்னு கைங்கரியம் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு எடுத்துப்போ. நாம பிறந்ததே கைங்கரியம் செய்வதற்குத்தான். அப்ப பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா எம் வாழ்க்கை யார் பாக்குறதுங்கிற கேள்வி வரும். இப்ப மட்டும் யார் பாக்குறதா நமக்கு நினைவு, இப்ப ஏதோ நம்ம வாழ்க்கையை நாம பார்த்துடுறதா நினைச்சிட்டு இருக்கோம். நாம கைங்கரியம் பண்றமோ பண்ணலையோ நம்ம வாழ்க்கை பகவானிட்ட வழக்குத்தான். அவர் தான் அதை ரட்சித்துக் கொண்டு வருகிறார். இதை புரிஞ்சிக்காதது நம்முடைய தப்பு தான். ஏன், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்ம வசத்திலேயே இருக்காது. ஏதோ வெள்ளத்துல அடிச்சுன்னு போறாப்புல சில ஆபத்து வந்ததுலாம் தவறிப்படும், ஆபத்தா வரும். எப்படி தாண்ட போறோமோ தெரியலேன்னு ஒரு வாரம் தூக்கம் வராத கவலைப்படுவோம். அடுத்த வாரம் பார்த்தா அது தானே விலகி போயிருக்கும். எங்கேருந்து போச்சு, யார் வந்து போக்கினா? அத்தையா, ஓரகத்தியா, மாமனாரா, யார் போக்கினார்னா? ஆபத்துன்னு உடனே இப்ப நான் சொன்ன எல்லாரையும் காணும், கிட்டக்கே இருக்க மாட்டாளே. நமக்கு எல்லாரும் நன்னா இருக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. பொருள்கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெழுவர்னு போச்சோம். கையில காசு இருந்ததுன்னா போற்றி போற்றின்னு வருவா, உறவுன்னு சொல்லிக்க பாப்பா. அது இல்லாத போதும் இருக்கும் போதும் எப்போதும் இந்த உள்ளத்தை விட்டு விலகாம இருக்கிற ஒரே ஒரு பகவான் அவர் தான். அவர் அதை விட்டு போக மாட்டார். நான் அவரை பார்த்த அன்னைக்கும் என்னத்தான் அவரை பார்த்தார், நான் அவரை திரும்பியே பார்க்காத அன்னைக்கும் அவர் என்னையே தான் பார்த்து கொண்டிருந்தார். பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம். இப்ப நமக்கு உறவு, ஒரு மூணு பிள்ளைகள் இருக்காள்னு வச்சுங்க, ஓரளவு பகிர்ந்துதானே தாயார் தான் அன்பை கொடுக்க முடியும். ஆனா பெருமான் ஒத்தருக்கும் முழு 100% அன்பை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒத்தர் உள்ளத்திலயும் உட்காண்டிருக்காளே. ஒரு பெத்தவரால் கூட உட்கார முடியாது இல்லையா? பெத்தவ மட்டும் பாத்துக்கலாமே, இது ஒரு உள்ளத்திலேயே உட்காந்துருக்க முடியும். அந்த அளவுக்கு பெருமான் நமக்கு நெருக்கமா இருக்கிறார்னு சொன்னால் நாம் என்ன அதற்கு செய்ய போறோம்? இப்போ நன்றி கடன் பட்டு இருக்கிறோம், அவரிடத்திலே எல்லாத்தையும் பெத்துன்னு இருக்கோம். அப்ப திரும்ப சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ? அதைத்தான் கிஞ்சித்து கிஞ்சித்தான் செய்யணும். அடியன் அகிஞ்சனன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கைமுதல் ஒன்றும் இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் ஒன்னும் அடியன்ட்ட இல்லை. அடியனால கைங்கரியம் பண்றேன், ஒன்னும் சாரீரகமா சரீரத்தால கைங்கரியம் பண்றேன், வாசா கைங்கரியம் பண்றேன். இந்த கைங்கரியம் சேஷத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கைங்கரியம் இருந்தால்தான் சேஷத்துவமே சித்திக்கும். அதை பத்தி ஆழவந்தார் சாதிக்கும் போது சேஷகி தீரிதே ஜனைகி என்று தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் விண்ணப்பிக்கிறார். அவர் சொன்னது நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீர பேதைகி தவ சேஷதாங்கதைகி யதோசிதம் சேஷகி தீரிதே ஜனைகி. உச்சிதமான கைங்கரியத்தை செய்ய வேண்டும். யார் செய்வார்? ஆதிசேஷந்தான் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காராம். பகவானுடைய கைங்கரியம் பண்றதுக்கு யார் யார் ஆளு சொல்லுங்கோ, முதல் விரல மடக்குங்கோ, ஆதிசேஷம். அடுத்தது ஆதிசேஷம், அடுத்தது ஆதிசேஷம், நாலாவது ஆதிசேஷம். சாமி அடுத்தவரே கிடைக்கலையானால் அவர் தான் எல்லார் பண்ற கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் நின்னா ஒரு கைங்கரியம், அமர்ந்தா கைங்கரியம், நடந்தா கைங்கரியம், படுத்தா கைங்கரியம், சென்னால் புடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறவடியாம். சென்றால் பெருமானிங்கான புறப்பாடு கண்டுள்ளனா ஆதிசேஷன் உடனே கொடையா வந்துடுறார். எண்ணிலிருந்து வர ஆரம்பிச்சார் தெரியுமோ? கண்ணன் பிறந்தன்னைக்கு வசுதேவர் தலையில தூக்கிண்டு யமுனையாற்ற கடந்து போனாரோ இல்லையோ, அப்பவே வந்து கொடை பிடிச்சிட்டாரு. அன்னிலேருந்து இவர் கைங்கிருக்க ஆரம்பிச்சிருக்கார் பொழுது, சென்னால் குடையான் இருந்தால் சிங்காதனமாம், அமர்ந்துட்டார்னா அவர் தான் சிங்காசனம், நின்னால் மரவடியாம், பகவான் நின்னால் அவர் தான் பாதுகையாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னும் நல சேஷன் ஆதிசேஷன், கைங்கரியம் பண்ணுபவர்களிலே தலைவன், முதல்வன், மாறாதவன், தொடர்பவன், எதை சொல்லணும்னாலும் ஆதிசேஷன் தான். அதே ஆதிசேஷன் அடுத்த பிறவியில் கிருத்தயுகத்துக்கடுத்த திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக அவதரித்தார். 14 ஆண்டுகள் ராமனுக்கு கூடவே சென்றார். இனிமே பாக்கியில் அனைத்து கைங்கரியங்களையும் பண்ணார். தேவலோகம் வேண்டாம், மனுஷலோகம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கைங்கரியம் பண்ணார்னால் ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக பிறந்தபடியால் அப்ப கைங்கரியத்துக்கு எடுக்கணும்னா லக்ஷ்மணன் விரல் விடலாம், ஆதிசேஷன் சொல்லலாம், லக்ஷ்மணன் சொல்லலாம். அடுத்த யுகம் வந்தது பலராமன். 3வது யுகத்தில் பலராமனாக கண்ணனுக்கு அண்ணனாக பிறந்தார். அனைத்து கைங்கரியங்களையும் கூடவே இருந்து செய்தார். அதுக்கப்புறம் 4வது யுகம் வந்தது கலியுகம். கலியுகத்தில் ஆதிசேஷன் அவதரிக்கணும் இல்லையோ, கிருதயுகத்திலே ஆதிசேஷனாய், திரேதாயுகத்தில் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம், அனந்தன் முதல் யுகத்தில் ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான், லக்ஷ்மணஸ்து ததப்பரம் அடுத்து இலக்குவனாக அவதரித்தார். திருத்தீயா பலபத்ரா பலராமனாக 3வது யுகத்தில் பிறந்தார். கலௌ ராமானுஜஸ்ததா கலியுகத்தில் ராமானுஜராகவே அவதரித்தார். இனி பாக்கி இல்லாமல் சாஸ்திரங்களை நிர்ணயித்து வேதத்துக்குரிய சிறந்த பதவியை வச்சு அதுக்கு தப்பர்த்தம் சொல்றவர்களை எல்லாம் ஜெயிச்சு பிரமாணமாகிற வேதங்களை காத்து கொடுத்தார். அடுத்து பிரமேயமாகிற பெருமான் திவ்யதேசந்தோறும் பகவான் எழுந்துள்ளிருக்காரு, அவர்கள் எல்லாருக்கும் போய் போய் பல்லாண்டு பாடி அந்தந்த திவ்யதேசத்துல கைங்கரியத்தை ஸ்தாபித்து கொடுத்து பிரமேய ரட்சணம் பண்ணி கொடுத்தார். பிரமாணத்தையும் ரட்சித்தார், புத்தகங்கள் நூல்களை, பிரமேயத்தை ரட்சித்தார், நூலால் சொல்லப்படும் பெருமை பேசப்படும் பகவானை. அப்ப பிரமாண ரட்சண பிரமேய ரட்சண, அதுக்கப்புறம் பண்ணாதது இல்லை. பாகவதர்களான நம்ம அத்தனை பேருமே எப்படியும் பெருமான் திருவடி அடையணுங்கிறதுக்காக உபதேசித்ததே அவர் தானே. உபதேசத்தினுடைய ஏற்றம் கைங்கரியத்தை ஏற்படுத்தி வச்சது, எல்லாரும் மோட்சம் போனோம்னு உளமாற நினைத்தது. அது மட்டும் எந்த வேதாந்திக்கும் சுலபத்துல வராது. பல பேர் லோகத்துல வேதாந்திகளா இருப்பார், ஆனா அவர்கள் எல்லாம் இப்போ ஒவ்வொரு சின்ன மனுஷன் கூட மோட்சத்துக்கு போனோம்லாம் ஆசை வச்சிருக்க மாட்டான். ஆனா ராமானுஷர் ஒருத்தர், காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே எரிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறவிடம் நான், அல்லல்களுக்கெல்லாம் இருப்பிடம் நான், நல்லதுக்கெல்லாம் இருப்பிடம் நீ, ஆனா நீ எவ்வளவு உயர்ந்தவன் நான் எவ்வளவு தாழ்ந்தவன் தேவரி பார்க்கலையே, பார்க்காமத்தானே நம்மை கைபிடித்து தூக்கி விட்டீர். இன்னைக்கும் ராமானுஜர் தான் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். அவர்கள் மூலம் பஞ்ச சம்ஸ்காரம், சங்கு சக்கர பொறி ஒத்திக்கொள்ளுதல், திருமந்திரத்தை பெறுதல், தாஸ்யநாமம் பெறுதல், அதே போல திருவாராதனம் பண்றதுக்கு கிரமத்தை தெரிந்து கொள்ளுதல், 12 திருமண் காப்பு இட்டுக்கொள்ளுதல், இந்த பெருமை எல்லாத்தையும் ராமானுஜர் தான் கொடுத்தார். இன்னி வரைக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வருது. நாம போய் ஒரு உபகாரக ஆச்சாரியனை பச்சுக்கிறோம். ராமானுஜர் 1000 வர்றதுனாலே சேஷத்தம் புரியணும், ஆதிசேஷனா இருந்த ராமானுஜருடைய அருள் கிடைக்கணும்னால் பக்தர்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ள வேண்டும், ஆச்சாரியனை அண்ட வேண்டும். 74 சிம்மாசனாதிபதிகள் இன்னைக்கும் பலரும் எழுந்துள்ள இருக்கிறார்கள். அவர்கள் திருவடியை பற்றி தாபத்தை ஒத்திக்கொண்டு திருமந்திர உபதேசத்தை பெற்று திவ்யதேச கைங்கரியத்தில் ஈடுபடணும், ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபடணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு திருமந்திரத்தை சொல்ல முடியாது. திருமந்திரத்துலதான் சேஷத்துவம் சொல்லப்பட்டிருக்குன்னு படுத்து பார்க்க போறோம். நேற்று உபன்யாசம் கடைசி அதைத்தான் சொல்லியிருக்கேன். சேஷத்துவம் எட்டெழுத்து மந்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது பார்க்கணும்னா திருமந்திரம் வேணுமே. அப்போ திருமந்திரம் வேணும்னா ஆச்சாரியனை பற்றித்தான் தீர வேண்டும். எங்களுக்கே தெரியுமே, அடிக்கடி எல்லா கோவில்லையும் பல வேலை எழுதி போட்டிருக்காள், எழுதி போட்டாலாம் வேலை செய்யாது. அது ஆச்சாரிய இடத்துல போய் உபதேசம் பெற்றுக்கொண்டா தான் அதனுடைய பிரயோஜனத்தை நாம் பெற முடியும். ஆச்சாரியனுக்கு அதீனப்பட்டு தான் மந்திரமே இருக்கு. மந்திரத்தில் அடங்கினவர் தான் நாராயணன். நமோ நாராயணாயாங்கிறதுக்குள்ள நாராயணன் இருக்கார். அப்ப அவர் மந்திரத்துக்கு வசப்பட்டவர். மந்திரம் ஆச்சாரியனுக்கு வசப்பட்டது. நாம ஆச்சாரியனுக்கு வசப்பட்டுட்டால் அப்ப ஆச்சாரியன் மந்திரத்தை கொடுப்பார். மந்திரத்தை பிடிச்சுட்டா அப்பதான் நாராயணன் கிடைப்பார். மந்திரத்தை அலசி ஆராய்ச்சி பாச்சாச்சான் ஓ நாம கைங்கரியம் பண்ணியே ஆகணும், அப்பதான் சேஷத்துவம் சித்திக்கும். ஆத்மா பகவானுக்கு அடிமை அடிமைன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது, அந்த அடிமைத்தனம் சித்திக்க வேணுமோ இல்லையோ, கைங்கரியம் பண்ணணுமே. இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு பிரமாணம் திருமந்திரம் தான். அதத்தான் அட்டாங்க விமானத்தில் திருக்கோட்டியூர் கஷேத்திரத்திலே அட்டாங்க விமானத்தின் மேல ஏறி, ஏன்னா ஆச்சரியமா பகவத் ராமானுஜர் உபதேசித்தார், அந்நிலேருந்து அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுன்னு தானே வந்துட்டு இருக்கு. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சேஷத்துவம் திருமந்திரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத விண்ணப்பிக்கிறேன். திருமந்திரத்துல சேஷத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு, திருமந்திரத்துல பாரதந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு ரெண்டு தலைப்பு, ஒன்று சேஷத்துவம், இன்னொன்னு பாரதந்திரியம். இப்ப சேஷத்துவம் திருமந்திரத்தில் எங்க சொல்லப்பட்டுள்ளது, முதல் எழுத்திலேயே இருக்கு, ஓம்ங்கிற பிரணவத்தில் உள்ளது. ஓமித்யக்ரே வியாகரேது நமைதி பஷ்யாது நாராயணாயே த்யுபரிஷ்டாது ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. இதுதான் ஓம் நமோ நாராயணாய சொல்ல வேண்டியது. ஓம்ங்கிறது ஓர் எழுத்து, நமஹாங்கிறது ரெண்டு எழுத்துகள், நாராயணாயாங்கிறது அஞ்சு எழுத்து, ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு எட்டு, ஆக எட்டு எழுத்து மந்திரம் மந்திரம்னு சொல்றோம். இது வரைக்கும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மடும் அவர் தரும் கலவியே கருதி நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா. இந்த நாழி ஓடினேன், எவ்வளவோ வாடிவிட்டேன், இப்போ எல்லாம் உயர்வனும் பெரும் பதம் தெரிவதற்காக நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அதுல முதல்ல ஓம் இருப்பாருங்க, அதை மட்டும் சற்று பிரிச்சுப்போம். அ உ ம என்னும் மூன்று எழுத்தா பிரியும். அ உ ம ஆவும் ஊவும் செஞ்சா ஓ, தும்மு சேர்ந்தது மா சேர்ந்ததுன்னா ஓம். இந்த மூணு எழுத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, ஆங்கிறது பகவானை குறிக்கும், அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதயரக்ஷா பிரளயகிருது. ஆங்கிற எழுத்தே ஜெகத்துக்கே காரணமாய் அனைவருக்கும் சேஷியாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சே உலகு என்னதான திருக்குறள் முதல்ல சொல்றது. இப்போ நன்னா தெரிஞ்சுங்கோ, திருக்குறள் நன்ன ஆன்மீகத்தை போற்றி பகவான் தான் உலகத்தையே படைத்தார்னு சொல்ற பெரும் நூல். நாம கொஞ்சம் அத தப்பா புரிஞ்சுட்டோம், இப்ப நாம தப்பா புரிஞ்சுக்கல, ஆரோ சிலர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா போல் இருக்கு. ஏன்னா அது பொதுமறை, அதுக்கும் ஆத்திகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கலாம், பேச்சு எடுபடாது. ஏன்னா முதல் குரலவான நகர்த்திட்டு பேசிட்டு இருக்கலாம். இனிமே குரல் எத்தனைன்னு கணக்கு சொன்னீங்கன்னா 1330 இல்லையா 1329 சொன்னீங்கன்னா அப்ப வேணா அது எடுபடுமே. இது ஒரு குரல் இல்ல, 100 குரல் இருக்கு. இதே மாதிரி இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. இந்த உலகம் அத்தனை யார முதலா கொண்டது, யார காரணமா கொண்டது தெரியுமோ, அகாரத்தாலே சொல்லப்படும் திருமால் அவனைத்தான் காரணமா கொண்டிருக்கு. அகாரார்த்தோ விஷ்ணுவும் அடுத்தது நடுவுல ஊங்கிற எழுத்து இருக்கு, என்னான்னு அடுத்து சொல்றேன். அப்புறம் மூணாவது மாங்கிற எழுத்து இருக்கு, அது ஜீவாத்மாவை குறிக்கும். ஆங்கிறது பரமாத்மாவை சொல்லும், விஷ்ணுவை சொல்லும், மாங்கிறது ஜீவாத்மாவை சொல்லும். யார சுவாமி, உங்களைத்தான் என்னத்தான் எல்லாரையும் தான், லோகத்தில் இருக்கிற மொத்த ஜீவர்களையும் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஜீவர்களை மாங்கிற எழுத்து குறிக்கும். ஏன்னா இந்த மாங்கிற எழுத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, மன ஞானே மனு அவபோதனே, ஞானம் இருக்கிற தத்துவம்னு அந்த மகாரத்துக்கு அர்த்தம். ஞானம் இருக்கிற அறிவிருக்கிற பொருளா இருக்கணும். அறிவு இருக்கிறது எது, நேத்திக்கு முழுக்க பார்த்தோமே இதெல்லாம் ஜட பொருள்கள், அறிவு கிடையாது. ஆத்மாவை எப்படி வேறுபடுத்தணும், அறிவுடையவர் என்னதானே வேறுபடுத்த போறோம். அப்ப மகாரார்த்தோ ஜீவா, மாங்கிற எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும், ஆ என்பது பரமாத்மாவை சொல்லும், மா என்பது ஜீவாத்மாவை சொல்லும். இப்ப ரெண்டு பேரும் அப்படி தனித்தனியா நிற்கிறார், ஆ பரமாத்மா மா ஜீவாத்மா, ரெண்டு பேரும் என்ன சுவாமி சம்பந்தம், தொடர்பு என்ன, அப்பா பிள்ளையா கணவன் மனைவியா தாத்தா பேரனா, என்ன சம்பந்தம், ரெண்டு பேருக்கு தொடர்பு வேணுமே இருக்கு, அது அதுலயே இருக்கு. இப்போ ஆங்கிறதுக்கு மேலே ஆயாங்கிற ஒரு நாலாவது வேற்றுமை உருகு வரும், வந்தே ஆகணும். ஏன் வேண்டாமே வேற்றுமை உருகு இல்லாம ஆன் இருந்துட்டு போறது என்ன, நான் இந்த புஸ்தகம், நான் புஸ்தகம், நான் புஸ்தகம்னா ஒத்து வருமா, என்னோட புஸ்தகம்னா தானே ஒத்து வரும். இதோ மாம்பழம் வச்சிருக்கு, நான் மாம்பழம், நான் மா சாமி எனக்கு பிடிக்கும் மாம்பழம் என்றால் தான் அது பிரயோஜனமே படும். அப்ப ஒரு வேற்றும உருவு போடலைனால் என்னை கூப்பிடு நான் கூப்பிடுன்னா வருமா, வராது. கொஞ்சம் ஏதோ தமிழ் தெரியாதவா பேசறான்னு ஆடும், ஆனால் அது புரியாது. என்னை கூப்பிடு, என்னால் இந்த காரியம் செய்யப்பட்டது, என்னோடு வா, எனக்கு கொடு, இப்படி எல்லாத்துக்கும் வேற்றும உருவு சேர்க்க வேண்டியிருக்கோம் இல்லையோ. அதே போல ஆ மா ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் தெரியணும்னால் வேற்றுமை உருவு இருக்கு, ஆவுக்கு மேல ஆயான்னு வரும். ஆயானா சம்ஸ்கிருதத்தில் நாலாவது வேற்றுமை உருவு. இது ஏன் ஆயாவா இருக்கணும்? வேற ஏதாவது வேற்றுமை உருவு இருக்கக்கூடாதானா? இருக்காது பாருங்க. ஆங்கிறது பெருமானை சொல்லும்னு இப்பதானே சொன்னேன். அந்த ஆவுக்கு விவரணை எங்க இருக்கு? அதுக்கு விளக்கம் திருமந்திரத்தில் எங்க இருக்கு? நாராயணாங்கிறது விளக்கம். ஆங்கிறது நாராயணன். ஆனு சுருக்கமா இருக்கு, நாராயணான்னு மூணாவது சப்தத்துல விளக்கமா இருக்கு. அந்த நாராயணாங்கிறதுக்கு மேல ஒரு வேற்றுமை உருவு இருக்கே, நாராயணாயன்னு இருக்கு பாருங்க. அங்க நாலாவது வேற்றுமை இருந்தால் அப்ப நாராயணனுக்கு சுருக்கமா இருக்கிற ஆங்கிறதுக்கு மேலே அதே நாலாவது வேற்றுமை வந்தாகணும். மேல நாராயண ஆயான்னு இருக்கவே இங்க நாராயணனுக்கு சுருக்கம் ஆ. அப்ப ஆயாங்கிறது இங்கேயும் வரணும் இல்லையோ? அதனால ஆவுக்கு மேல ஆய என்று வந்து அ பரமாத்மா, ஆய பரமாத்மாவுக்கு, சீமன் நாராயணனுக்கு நாலாவது வேற்றுமை உருபு, ரெண்டாவது ஐ, மூணாவது ஆல், மூணாவது கு. ஐ ஆல் கு இன் அது கண், இதனை ஏழு வேற்றுமை உருபுகள். அதுல இப்ப ஐ ஆல் கு அது சேர்த்து நாராயணனுக்கு, சீமன் நாராயணனுக்கு, மா ஜீவாத்மா. இன்னும் ஒண்ணு சொல்லவே இல்லையா சுவாமி? நேர் முதல்ல நாராயணன் ஜீவாத்மா நேர், இப்ப நாராயணனுக்கு ஜீவாத்மா நேர். சரி, என்ன நாராயணனுக்கு ஜீவாத்மா? என்ன தாப்பனாரா, பிள்ளையா, இல்ல ஏதானு ஓடி பிடிச்சி விளையாடுற நண்பனா? என்ன நாராயணனுக்கு ஜீவாத்மான்னார்? நாலாவது வேற்றுமை வந்தாலே அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், வேற்றுமை உருவு வந்தால் எந்த பொருளில் வேற்றுமை உருவு வருங்கிற சட்டம் உள்ளது. அந்த வேற்றுமையை போட்டியினாலே இந்த பொருள் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, என்னை கூப்பிடு, ரெண்டாவது வேற்றுமை தானே, ஐங்கிறது ரெண்டாவது வேற்றுமை. அப்ப என்னை கூப்பிடு, இத ஒருத்தர் சொன்ன உடனே என்ன பண்ணார்? கிடுகிடு கிடுன்னு கொண்டு இந்த கடிகாரத்தையும் கையில கொடுத்து போனார். என்ன கூப்பிடுன்னு சொன்னா கடிகாரத்தை கொடுக்கிறீரே, ஓ நீர் வந்து என்னைன்னு சொன்னதே எனக்குன்னு நான் புரிஞ்சுட்டேன். என்னைனா எனக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? என்னைனாலே ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? எனக்குன்னா வேற அர்த்தம் இருக்கும் இல்லையா? என்னால்னா வேற அர்த்தம் இருக்கும் இல்லையா? இப்ப என்னால் பழம் நறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நூத்தர் சொன்னார், எனக்கு பழம் நறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பண்ணிட்டார். ரெண்டு வேற பாருங்க. என்னால் பழம் நறுக்கப்பட்டால் அதை நான் உங்களுக்கு கூட கொடுக்கலாம், எனக்கு பழம் நறுக்கப்பட்டால் நான் தான் சாப்பிட போறேன்னு அர்த்தம். அப்ப அங்கேயே புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்குன்னு போட்டா அது ஏதோ எனக்காக இருக்கணும், எனக்கு பயன் இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. என்னால்னு சொன்னா பயன் எனக்கு இருக்கணுங்கிற தேவையில்லேன்னு அர்த்தம். அப்ப எந்த வேற்றுமை உருவை போட்டாலும் பயனெல்லாம் இருக்கு, அது அதுக்கு இது அதுக்கு தான் சொல்றோம்னு இருக்கும். அத போல நாலாவது வேற்றுமை வந்ததுன்னால் தாதர்த்தே சதுர்த்தின்னு சொல்லுவார்கள். தாதர்த்தே சதுர்த்தி அப்படின்னால் தத்து பகவான், ஆங்கிற எழுத்தால சொல்லப்படுறவர். கடைசியில மானு ஜீவாத்மா சொல்லப்படுறது இல்லையோ? அப்ப ஆங்கிற எழுத்தால சொல்லப்படுற பெருமாளுக்கு, சபரி பெருமானுக்கு, மாங்கிற எழுத்தால சொல்லப்பட்ட ஜீவாத்மா என்ன, என்னங்கிறதா முக்கியம். இப்போ நாலாவது வேற்றுமை உருவது என்னன்னு சொல்லும். ததார்த்தம் அவனுடைய பயனுக்காக இவன் இருக்க வேண்டும். அப்ப ஆவாலே சொல்லப்பட்ட பரமாத்மாவனுடைய பயனுக்காக, பிரயோஜனத்துக்காக, உபயோகத்துக்காக மா என்னும் எழுத்தால் சொல்லப்பட்ட ஜீவாத்மா இருக்க வேண்டும். அப்ப பெருமானுடைய பயனுக்கே ஜீவாத்மா அப்படின்னு விட்டாதான் ஆய ம, பகவானுக்கு ஜீவாத்மா, பகவானுடைய பயனுக்கு ஜீவாத்மான்னு விட்டால் இப்ப என்ன சம்பந்தம் வந்துருக்கு பாருங்க. நேர்த்தி முழுக்க நம்ம என்ன பார்த்தோம்? சேஷத்துவம் சேஷத்துவம் சேஷத்துவம்னு சொல்லச்சே, அடி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பெருமானுக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கணும் தானே பார்த்தோம். அப்ப அவருடைய பயனுக்காகவே என் செயல்கள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ? சேஷத்துவம்னால் பெருமானுடைய பயனுக்காக என் செயல்கள் இருத்தல். இப்ப இந்த இடத்துல நாலாவது வேற்றுமை உருபு ததர்த்தம்னு சொல்லி தின்னால் பெருமானையே பயனாக கொண்டிருத்தல். ஆக மொத்தத்தில் ஆய ம, பகவானுக்கு ஜீவாத்மா சேஷன், இதான் அந்த அர்த்தம் வரும் இந்த இடத்துல. இப்போ பகவானுக்கு ஜீவாத்மா சேஷன், பகவானுக்கு ஜீவாத்மா தொண்டன், இதத்தான் ஓங்கிற சப்தமே பிரணவமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ரெண்டு இப்ப பொருந்தி சொல்லியோ? ஏன்னா நேற்றுக்கு சேஷத்துவம்னு பார்த்ததெல்லாம் அவனையே பயனாக கொண்டிருத்தல், அவனுக்காகவே இருத்தல். ஆனா இங்க பார்க்கும் போது இப்போ ஓங்கிற இடத்துல அகாரத்துக்கு மகாரம் தத் அர்த்தம், அந்த பரமாத்மாவையே அர்த்தமாய் பயனாய் கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்ப பயன் கேட்டால் நீ வாழறியே என்ன பயன்? பகவான் தான் பயன். நீ இங்க திருக்கண்ணவரத்துக்கு வந்திருக்கிய என்ன பயன்? பகவான் தான் பயன். திவ்ய பிரபந்தம் சொல்றிய என்ன பயன்? பகவான் தான் பயன். தோட்டம் வச்சு பூத்துடுக்கிறிய என்ன பயன்? பகவான் தான் பயன். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பயனா இருக்கணும். இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, இப்ப போய் நேர ஒரே கோபத்தோட பலார்னு அவரை அரைஞ்சிட்டு வந்தியே என்ன பயன்? பகவான் தான் பயன்னா சொல்ல முடியுமா? இத்தனை நாளி சொன்னதெல்லாம் பொருந்தி வந்து சொல்லியப்ப அவரை போய் ஏமாத்திட்டு வந்துட்டியே என்ன பயன்? பகவான் தான் பயன். ஏதோ தப்பா நடக்கிறது இப்போ அப்படிலாம் இல்ல. இப்போ எதெல்லாம் பகவானுடைய பயனுக்காக இருக்காதோ சேஷங்கிற பேர் இருக்கிறவன் அதை தவிர்த்துடணும்.